திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தானே படை தீட வல்லவனாயிடும், தானே அழி தீட வல்லவனாயிடும், தானே சங்கார தலைவனுமாயிடும், தானே இவனேனும் தன்மயனாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வரர் பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்திக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக்கொண்டு இந்த நிகழ்வினை அனுதினமும் ஆவலோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அணங்கற்ற மாதல் அருஞ்சன நீவல், வணங்குற்ற கல்விமா ஞானம் மிகுத்தல், சினங்குற்ற வாயர் சித்திதாம் கேட்டல், நுணங்கற்றிருத்தல் கால் வேகத்து நுந்தலே. அடுத்த பாடலையும் சேர்த்து மொத்தமா ரெண்டு பாடலுக்கும் சேர்த்து பார்க்கலாம். மரணம் சரைவிடல் வன்பரகாயம், ரணம் சேர் பூமி இறந்தோர் கழித்தல், அரணன் திருவுருவாதன் மூவேழாம், கரணொரு கேள்வி கணக்கறிந்தோனே என்று. ஆசை ஒழிதல் முதல்ல ஒரு சுவாமியை அடையணும் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு சங்கல்பம் இருக்கும்போது முதல்ல நம்மகிட்ட தேவையற்ற ஆசைகள் எல்லாம் நம்மை விட்டு போகணும். அடுத்து அருஞ்சனம்னு கூட அரிய பந்து ஜனங்கள் அவங்களெல்லாம் பிரிந்திருத்தல், யாரெல்லாம் நமக்கு இன்றி அமையாதவர்கள்னு நினைச்சுக்கிட்டோம். இப்படிதான் போன பிறவியில நினைச்சிருப்போம், அதுக்கு முந்தின பிறவியில நினைச்சிருப்போம், இந்த பிறவியில அவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு ஞாபகம் இல்லை. அதுக்காக அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லல, கடமையை செய்யணும். ஆனா அதுதான் வாழ்க்கை, இதுக்குதான் நம்ம பூமியில வந்திருப்போம், இதுதான் சாஸ்வதம் நினைச்சு வாழ்ந்து ஆன்மாவை கடத்தேத்தாம விட்டுறக்கூடாது. அதனால அந்த குருதி தொடர்பு, அதாவது ஒரு ஆண்மகன் என்று எடுத்துக்கொண்டால் மனைவி மக்கள் இந்த மாதிரி தனக்கு தொடர்புடைய ஜனங்கள் இல்லையா, அவங்களையே பிரதானமாக நினைத்து கொண்டு இருக்காமல், அது அருஞ்சன நீவல் அப்படின்னு சொன்னா அவங்களையெல்லாம் விட்டு கொஞ்சம் யோக நிலைக்கு வரணும். ஏன்னா யோகத்துக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கின்றார்களோ அவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, வணங்குற்ற கல்வி, பணிவுடைய கல்வியனாதனும், அடுத்து மாஞானம் மிகுத்தல் பரஞானம் மிகுதல். இந்த வணங்குற்ற கல்வி அப்படின்னா படிச்ச உடனே கல்வியால ஒரு செருக்கு வந்துடும், அப்படி இல்லாம ஆன்று அவிந்து அடங்கி இருக்க வேண்டும், படித்தாலும் அப்படி இருக்கணும், முனைப்படங்கிய இடத்துலதான் முதல்வன் தோன்றுவார். அதனால நமக்கு அதை எடுத்து சொல்லியிருக்காரு. மா அப்படின்னா பெரிய அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்ப மாஞானம் அப்படின்னா பெரிய ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசஞானம் பசுஞானத்தை ஒழித்து நிற்க வேணும், அதுக்கெல்லாம் மாஞானம்னு சொல்ல மாட்டோம். அப்ப மாஞானம்னு சொல்லியாச்சுன்னா அது பரஞானம், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, அதை விட்டு எந்த கணமும் நம்ம பிரியாம இருக்கணும். அற்ற சிணுங்குற்ற வாயர் சித்திதாம் கேட்டல் இல்லையா, எப்ப பாரு நின்றாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவேன்னு சொல்றாருல, என்ன ஆனாலும் என் வாய் வந்து நமச்சிவாய மந்திரம் சொல்றத நிறுத்தாது, எப்போதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சிணுங்குகின்ற வாயை உடையவர்கள் தான் சிணங்குற்ற வாய் சிணங்குற்ற வாயர்னு சொல்றாரு. சித்திதாம் கேட்டல் அப்படின்னா அட்டமா சித்திகளை பற்றி ஆராய்தல் இல்லையா, அதை கேட்டல் அப்படின்னு சொல்லும் போது ஆராய்தல். அதை கேட்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதனால் புரியப்படுகிறது. அதாவது தன்னை விட யோக சித்தியில மிக்காரோட நாம் அத மாதிரி விஷயங்களை எல்லாம் கேட்டு அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயர்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து என்ன சொல்லியாச்சு, நுணங்கற்று இருத்தல், சித்தம் சலியாது இருத்தல். அப்போ சித்திகளை பற்றி சிரவணம் செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சலியாத நிலை இந்த அசைவற்று இருக்கணும். ஆக இப்படியாக அந்த பாடலில் நமக்கு ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடித்தார். அப்புறம் அந்த பிராணனை வந்து மேல் ஆதாரங்களுக்கு செல்லும்படி தூண்டணும், மரணத்தையும் கிழத்தனத்தையும் விடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராணன் எப்படி மேல வரைக்கும் போகும் அப்படின்னா, பிரம்ம கிரந்தி முதலியவற்றில் தடைபடாது அது என்ன செய்யணும், வேகமா பிரம்மரந்திரம் வரைக்கும் போயிடணும், அப்படி செலுத்தணும் பிராணனை. மரணம் விடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயல்பாக வரக்கூடிய மரணத்தை தவிர்த்து தாம் வேண்டும் போது பிரம்மரந்திரத்தின் வழியாக பிராணனை வெளிப்படுத்த, பெருமிழலை குறும்பரெல்லாம் இருந்தாங்க இல்லையா அது மாதிரி, அந்த மாதிரி ஒரு உபாயத்தை மேற்கொள்ளணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக சரை விடல் அப்படின்னா கிழத்தனத்தை அகரல். அப்ப கிழத்தனம் அகல் விடுதல் அப்படிங்கிறது. வண் பரகாயம்னு சொல்லியிருக்கு, எல்லா உயிர்களையும் வியாபித்திருத்தல், அதுதான் பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது. அதனால வளப்பமான பரகாய பிரவேசத்தை செய்கிறது, அதான் வண் பரகாயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐம்பூத ஆற்றலையும் வெல்லுதல் தான் பரகாயத்தின் முதல் படி. அதனால அவற்றை வெல்லுதலை பற்றி இங்கனம் கூறியிருக்கின்றார். அடுத்து ரணம் சேர் பூமி, பொன்மயமான பூமி. இதுல வந்து அதுல அடுத்தால என்ன கொடுத்தாச்சு, இறந்தோர்க்கு அழித்தல் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொன்மயமான பூமிய வந்து உறவு முறை பற்றாது இறந்தோர் எல்லோருக்கும் தன்னோட யோக பலனால சொர்க்கத்தை அழித்தல். நமக்கு வேண்டியவங்கன்னு பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா, ஒண்ணு இரத்த தொடர்பு இருக்கணும், இரத்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கு நம்ம எதுனாலும் செய்யணும்னு விரும்புவோம். அல்லது உலகத்துல சாமானியமா என்ன நடக்கும்னா, ஜாதி பற்றி இந்த மாதிரி எல்லாம் வரவே கூடாது, நமக்கு வேண்டியதல் வேண்டாம இல்லான் இல்லையா சுவாமி. அதனால நம்மள என்ன செய்யணுமா, எல்லோருக்கும் தன்னுடைய யோக பயனா நன்மை தரணுமே தவிர தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் யோக பயனை அளிப்பேன் என்று செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, அரணன் திருவுரு. அரணன் அப்படின்னா பாதுகாவலாகிய பரமன் அவருடைய திருவுருவாய் பெறுதல், அதாவது சாரூபம் பெறுதல். மூவேளாம் கரன் உரு இல்லையா, மூவேளாம் கரன் உரு கேள்வி, சிவசூரியனை பற்றிய வரலாற்றை கேட்டல். சிவபெருமானை சூரியனாக உருவகித்து அந்த சூரியனுக்குரிய ஏழு நிறங்களும் தன்னோட கலப்பால ஒன்றொன்றும் மூன்றாக ஏழு மூணு 21 அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம வெண்மை செம்மை பொன்மைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூவேழுங்கிறது 21 நிறங்கள் அப்படின்ட்டு. ஆக அந்த கரனூறு கேள்வி அது அழகா சொல்லியாச்சு. அப்ப 21 கிரகணங்களை உடைய அந்த சிவசூரியனுடைய புகழை கேட்பது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதற்கு அடுத்தபடியாக, ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதம் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவோரே அப்படின்னு சொல்றார். அதாவது கடல் ஒலிக்கக்கூடிய உலகை வலம் வந்து கால் கடுக்க நடந்தாலும் ஒரு பயனும் விளைவதில்லை அப்படின்னு சொல்றார். தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை, பூ பிரதட்சணம் இப்படி எல்லாம் செய்யலாம், ஆனா அதை எப்படி செய்யணுமோ அப்படி முறைப்படி செய்யணும். நான் இத்தனை தல யாத்திரை போயிட்டு வந்துட்டேன், நான் இவ்வளவு தீர்த்தம் ஆடிட்டேன், நான் இத்தனை தடவை அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கேன். அங்க பிரதட்சணமே யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கு, அது எல்லாத்துலயும் நமக்கு ஒரு கவனம் வேண்டும். அப்புறம் நான் அப்படி கிரிவலம் வந்தேன், எல்லாம் சரிதான், ஆனா இறை அதெல்லாம் செய்யறது எதனா இறைவனை நினைக்காம இதெல்லாம் செஞ்சா ஒண்ணுமே பலன் தராது. தீர்த்த யாத்திரையோ தலை யாத்திரையோ அந்த பிரதட்சணம் வர்றதோ எதுவுமே பலன் தராது. அப்ப இறைவனை வந்து அன்போடு தரிசிக்கணும். அண்ணலை காதலில் காண இனியவர் அப்படின்னு சொல்றார். அப்படி அங்கனம் தரிசித்தவர்கள் இறைவனோட இருப்பிடத்தை அறிவார்கள். ஏன்னா இறைவன் வந்து பக்தி விலையில் படுவான், அதனால அவனை அன்பனும் பிடியில அகப்படக்கூடிய மலையாக இருப்பதால் அவரை அங்கனம் அறிவார்கள். அவர்கள் இறைவனிடம் அன்பு செலுத்துபவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நமக்கு எடுத்துரைத்துள்ளார். மூலம் முதல் வேதமா வேதா மால் அரண் உன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே அப்படின்னு சொல்ற. அதாவது நம்ம ஆறு ஆதாரங்கள்னு சொல்லுவோம். அதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுப்தி. அதுக்கு அடுத்தபடியா தாலு, தாலுனா நாக்கு. அடுத்த ஆக்ஞா, அப்புறம் சிரசு. அந்த சிரசுக்கு மேல துவாதசாந்தம். இப்படி ஒவ்வொரு அந்த ஆறு ஆதாரங்களா 10 ஆதாரங்களா இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. சொல்லி இது எல்லாத்துலயுமே கணபதி, பிரம்மன், திருமால், ருத்ரன், சதாசிவன், மனோன்மணி, பரநாதம், பரவிந்து, தனிநாதம், தனிவிந்து, பரன், பறை எல்லாரும் இருக்கிறாங்க. இங்கனம் ஆகமத்துல கூறப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு எடுத்துரைத்திருக்கின்ற. இல்லாட்டா நம்ம உடம்புக்குள்ள இத்தனை ஆதாரம் இருக்கு, இத்தனை கடவுளும் உள்ளேயே இருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? இது போன்ற ஞானிகள் தன்னுடைய அனுபவத்தில் கண்டதை நமக்கு பாடலாக அல்லது பாடமாக தந்திருக்கின்றார்கள். அடுத்து நிஷ்கல சிவத்தை வந்து பொருந்த வேண்டும். அப்படி பொருந்துவதுதான் ஆனந்த யோகம். அதாவது மதிமண்டலத்துல மேல அங்க போய் அவரோட பொருந்தணும், அதுதான் ஆனந்த யோகம் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக கலை நிலை என்று ஒரு தலைப்பிலே இந்த சூரிய கலை, சந்திர கலை, அமுத கலைகளை பத்தி சொல்றார். பட்டமா சித்தியை அடைந்தவர்கள் அந்த நிலையில் தாழாது சித்திகளையும் வென்று சிவமாம் பெரும்பேறு எய்தணும். அப்படி எய்துவதற்கு கலைகளை நிலைப்படுத்துதல் இன்றியமையாத செயல். அதனால அட்டமா சித்திக்கு பின்னாடி இந்த தலைப்பானது வைக்கப்பட்டிருக்கிறது. காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழிதரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே அப்படின்னு சொல்றார். புருவ நடு அதை நோக்கி கலையை நிலைக்க செய்யுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறார். நாலு வரியிலையும் காதல் வழி செய்து என்று வருகிறது. இப்போ அன்பையே தன்னை அடையக்கூடிய உபாயமாக தந்தவர் யாருன்னா நெற்றி கண்ணை உடையாத கண்ணுதல் அப்படின்னா முதல்னா நெற்றி கண்ணுதெல்லாம் நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான். அந்த இறைவனை முறையாக அன்பு செய்து கண்கள் ரெண்டும் ஒன்ன ஒன்ன நோக்கி மோதுதால வழி உண்டாக்கி கொண்டு அன்பு கொண்டு காக்க வேண்டும் என்று சொல். அதாவது இறைவன் நினையுமா நினைக்கணும் நம்மள. அப்படி நினைத்தாலன்றி ஆன்மாக்கள் நினைக்குமா நினையும் தன்மை இல்லாதன. அதனால அவர் அன்ப தந்தாது, இது நம்ம ஏற்கனவேயும் பார்த்திருக்கோம் இதே போன்ற ஒரு கருத்தை. அதனால அவர் அன்ப தந்தா தான் நம்மாலேயே அன்பு செய்ய முடியும். அவர் தரலன்னா நம்மளால நிச்சயமாக அன்பு செய்ய முடியாது அவர்கிட்ட. அதனாலதான் காதலை வழியாக செய்த கண்ணுதல் அப்படின்னு சொல்றார். இறைவன் வந்து பரம யோகியாகிய நெற்றியில் கண் படைத்திருக்கின்றார். அதனால நீங்களும் இந்த புருவ நடுவுல கண்ணுற நோக்கி காதல் செய்க, ஒருநிலைப்படுத்தி அஞ்ஞனம் செய்க என்று சொல்ல. இந்த இடகலை பிங்களை நாடிகளை வந்து கங்கை யமுனைன்னு உருவகித்தல் வந்து யோக நூல் மரபு. அதனால இங்கேயும் கங்கை என்று கங்கை வழியும் என்று நமக்கு அதுல சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக காக்கலும் ஆறும் கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆறும் கலை பதினாறையும் காக்கலும் மாறும் கலந்த நல் வாயுவும் காக்கலும் மாறும் கருத்துரன் இல்லே அப்படின்னு சொல்றார். எதையெல்லாம் காக்க தகுவன என்று நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த கரணங்கள் நான்கையும் குண்டலினியோட கலந்த பிராணனை காத்தல், அந்த கரணங்களை காத்தல், அடுத்து குண்டலினோட கலந்த பிராணனை காத்தல், அப்புறம் கருத்தை புறம்போக விடாது காத்தல், அந்த ஒருமித்த நிலை ஒன்றி இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இதெல்லாம் செஞ்சா புருவ நடுவுல அந்த தானத்திலேயே நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்லுகின்றார். நிலை பெற நின்றது நேத்தரு வாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலைவழி நின்ற கலப்பை அறியின் மலைவறிவாகும் வழியதுவாமே அப்படின்னு சொல்றார். அந்த சுழு முனையில செல்லக்கூடிய வாயு நிலை பெற நின்றது. அப்ப விளக்கொழிய போன்றும் அசையாத மலையாய் போலவும் அது நிக்குது. எப்படி நிக்குதுன்னா தீபமும் ஒத்து இல்லையா, சிலை பெற நின்றது அப்படின்னா அசையாத மலைய போல நிக்குது. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, அந்த உண்மையாதி கலைகளின் வழியாக, கலை வழி, அந்த கலை வழியாக கலப்பை அதியின் சக்தி சிவம் கலந்து நின்ற கூட்டத்தை அறிந்தால் மலைவறிவாகும் வழி அதுவாமே அப்படின்னு சொல்ல, மயக்கமான வழி நீங்குவதற்கு, அந்த மயக்கமானது நீங்க ஞானம் விளையும் என்று அழகாக எடுத்துரு. இது ஒரு நல்ல உபாயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நடுநாடு சுழுமுனை இருக்கு இல்லையா, அதை பத்தி நமக்கு அழகாக அதை எங்கனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகின்றார். சரி, அப்படி செய்யறதுனால நமக்கு ஐயமாகிய மருள் நீங்கும், அருளாகிய ஞானம் விளையும் என்று எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார், பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒருக்கின்ற வாயு வெளிவர நிற்க தற்கொன்றி நின்றிடும் சாதகனாமே அப்படின்னு சொல்றார். சாதகன் எப்படி இருக்க வேண்டும், தன்னோட பிராணனை கட்டி சமாதியில இருக்கக்கூடிய காலங்களை அறியாதவரா இருக்கணும். இருக்கின்ற காலங்கள், சமாதி நிலையில இருக்கக்கூடிய காலம் எதுன்னு அறியாம இருக்கணும். இனி என்ன காலம் வருது, இப்ப இறந்த காலத்தை விட்டுருவோம், இனி பெருக இருக்கின்ற காலத்தோட பெருமையை நோக்கி, அதை எதிர்நோக்கி இல்லையா, சுழுமுனையோட வாயிலாக ஒன்றுபட்டு இழைக்கக்கூடிய பிராணனானது பரவழியாகி அந்த உச்சியில சகஸ்ரதாரத்தை பொருந்த அந்த செருக்கொன்று இருப்பவன் சாதகனாம் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த செருக்குனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய நாவுக்கரசு பெருமைகள் சொல்லுவார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று. நம்முடைய மணிவாசக பெருமானும் சொல்வார், யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் அப்படின்ட்டு. ஆக அந்த மாதிரி எதை பற்றியும் ஒரு அதாவது செருக்கில்லாமல் தற்கின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி இவங்க வந்து நான் இப்ப நாமார்க்கும் குடியல்லோம் யாமார்க்கும் குடியல்லோம் பாடுறாங்களே, இதனால என்ன ஆகும்னா, இதெல்லாம் நிச்சயமாக மேல் வினைக்கு வித்தாகாது. அங்க அப்படியே இறைவன்ட்ட ஒன்று இருந்து அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். அதற்கு அடுத்தபடியாக ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெருதுண்ட வள்ளீரில் நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும் பேராத காயம் பிரான் நந்தி ஆணையே அப்படின்னு சொல்றார். அழியாத யாக்கை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், ஈராறு அதான் கங்கை யமன், அதாவது இடகலையும் பிங்கலையும், ஆக அந்த இரண்டு ஆறுகளையும் வழியாக கொண்டு மேலெழுந்த குதிரை, அந்த குதிரை என்னதுன்னா பிராணன், அந்த பிராணனை நடுநாடியை விட்டு பேராமல் தடுத்து, அது பேராமல் கட்டுவது அப்படின்னா நடுநாடியோட உச்சியில அசையாம நிறுத்தணும். சரி, அப்படி தடுத்தால், அப்படி தடுத்து பெரிதும் வெளிப்படாத வண்ணம் நுகர வேண்டும். அப்படி நுகர வல்லீராயின் அப்பு மண்டலத்துல பிருத்திவி மண்டலத்திலையும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உடல் அழியாமல் இருக்கலாம். இது நான் வணங்கக்கூடிய சிவபெருமான் மேல் ஆணை என்று சொல்லுகிறார். ஆக அசையாது அப்படி நடுநாடியோட உச்சியில நிறுத்திட்டு, அதாவது பெரிதுண்ணுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, இந்த இழுக்கிற உள்ள இழுக்கக்கூடிய காத்துல கால் பங்கு வெளிப்படும், முக்கால் பங்கு அப்படியே உள்ள நுகர்ந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க நிலத்திலையும் நீரிலையும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆழ்ந்திருந்தாலும் அவங்க உடம்பானது அழியாது. எதுலயோ புதஞ்சு இருக்குன்னு வச்சுக்கணும், மண்ணிலையோ நீர்லயோ புதஞ்சு இருந்தாலும் அது அழுகாது அழியாது அழகா அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்ப இதுக்கு வந்து பிராணம் தான், பிராணாயாமம் தான். மீண்டும் 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 நாம் எதை செய்ய தவறுகின்றோமோ அதைத்தான் நமக்கு அவர் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே போகின்றார். இந்த பிராணாயாமம் பண்றவங்களுக்கு பிராணாயாமின்னு பேரு. அவங்க உடலுக்கு இப்படி எங்கனமும் அழிவே வராது என்று அழகாக எடுத்துரைத்துள்ளார்.